ஓம் சாந்தி. முரளி தேதி 2/9/2026. காலை முரளி, பாப்தாதா மதுமன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு உயர்ந்த கர்மங்களை கற்பிப்பதற்காக வந்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைய முடியும். நிலையான, பிளவுபடாத ராஜ்யத்தின் எஜமானனாக ஆக முடியும். கேள்வி: இல்லறவாசிகள் மற்றும் சந்நியாசிகளுக்கிடையில் எந்த ஒரு கொள்கையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது? பதில்: பகவான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவசியம் வருவார் என்பது இல்லறவாசிகளின் நம்பிக்கையாகும். பிரம்மத்தை நினைவு செய்து செய்து பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என்பது சந்நியாசிகளின் நம்பிக்கையாகும். பிரம்மத்தில் யாரும் ஐக்கியமாக முடியாது என்று இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார். ஆத்மா அழிவற்றது, அது எப்படி ஐக்கியமாக முடியும்? பகவான் வருகிறார் எனில் அவசியம் ஆசிரியராகி கற்றுத்தருவார். தூண்டுதல் மூலமாக ஞானம் கொடுப்பதில்லை. பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தை அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள்தான் பாபா என்று சொல்கின்றனர். இவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை, அளவற்ற சுகத்தை தரக்கூடியவர்கள் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். அதாவது அவர் அனைவருடைய தந்தையாவார். அவரை அனைத்து எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் நினைவு செய்கின்றனர், ஏதேனும் ஒரு விதத்தில் நினைவு செய்கின்றனர். ஆனால் அந்த பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. பாபா நமக்கு அளிக்கக்கூடிய சத்தியக உலகத்தின் ராஜ்யம் ஆடாத, பிளவுபடாத, உறுதியான ராஜ்யம் என்பது உங்களுக்கு தெரியும். நமது ராஜ்யம் 21 பிறவிகளுக்கு நிலையாக இருக்கும். முழு உலகின் மீதும் நமது ராஜ்யம் இருக்கும். அதை யாரும் பறிக்க முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. நமது ராஜ்யம் நிலையானது, ஏனெனில் அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். துவைதம், அதாவது இரு வழிகள் இருக்காது. அது அத்வைதம், அதாவது ஒரே வழியை கடைபிடிக்கும் ராஜ்யமாகும். குழந்தைகள் பாடலை கேட்கும் பொழுது தனது ராஜ்யத்தின் போதை புத்தியில் வர வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டும். அதன் மூலம் பாபா மற்றும் ஆஸ்தியின் நினைவு உடனடியாக வரும். பாபாவின் நினைவில் மூழ்குவதற்கான பாடலாக இருக்க வேண்டும். உங்களுடையது அனைத்தும் மறைமுகமானது. பெரிய மனிதர்கள் மிகுந்த ஆடம்பரத்தை காட்டுகின்றனர். உங்களிடம் எந்த ஆடம்பரமும் இல்லை. பாபா யாருக்குள் பிரவேசமாகி உள்ளாரோ அவரிடம் எந்த ஆடம்பரத்திற்கான விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உடைகள் போன்ற அனைத்தும் அப்படியே உள்ளது. நமக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக பாபா இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கிறார் என்று புத்தியில் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரம் முழு உலகத்திலுள்ள மனிதர்கள் அனைவரும் தேக அபிமானத்தில் வந்து தவறான காரியங்களை செய்கின்றனர் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டனர். அனைவருடைய புத்தியிலும் பூட்டு போடப்பட்டுள்ளது. நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது மாயா முற்றிலும் புத்தி இல்லாதவர்களாக, எதற்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிட்டது. தந்தையிடம் செல்வதற்கு யஜ்யம் தவம் நிறைய செய்கின்றனர். ஆனால் எதுவும் கிடைப்பதில்லை. அப்படியே முட்டி மோதி கொண்டிருக்கின்றனர். பரமாத்மாவை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அவரை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டனர். இது கூட எவ்வளவு தவறாகி விடுகிறது. பாபா என்ற வார்த்தை புத்தியில் வருவதில்லை. சிலர் பாபா என்று வெறும் பெயரளவிற்கு மட்டும் சொல்கிறார்கள். பரமபிதா என்று புரிந்து கொண்டு விட்டால் புத்தி ஒரே அடியாக ஜொலிக்க தொடங்கிவிடும். பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். அவர் ஹெவன்லி காட்ஃபாதர். பிறகு நாம் ஏன் கலியுக நரகத்தில் விழுந்து கிடக்கிறோம்? இப்பொழுது நாம் முக்தி ஜீவன் முக்தியை எப்படி அடைய முடியும் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. இப்பொழுது உங்களுக்கு புத்தி கிடைத்துவிட்டது. புதிய உலகம் புதிய பாரதமாக இருந்த போது நமது ராஜ்யம் இருந்தது. பாபா நமக்கு இந்த நினைவை கொடுத்திருக்கிறார். ஒரே வழி, ஒரே மொழி, ஒரே ஒரு மகாராஜா மகாராணி இருந்தனர். சத்தியுகத்தில் மகாராஜா மகாராணி, திரேதாயுகத்தில் ராஜா ராணி என்று அழைக்கப்படுகின்றனர். பிறகு துவாபர யுகத்தில் வாம மார்க்கம் தொடங்குகிறது. இது ஒவ்வொருவருடைய கர்மங்களின் ஆதாரத்தில் இருக்கும். கர்மங்களின் ஆதாரத்தில் ஒரு உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றனர். 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை அடையும்படியான கர்மத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று பாபா சொல்கிறார். அங்கே கூட எல்லைக்குட்பட்ட தந்தை இருக்கிறார். ஆனால் இந்த ராஜ்யத்தின் ஆஸ்தி எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையால் கொடுக்கப்பட்டது என்ற ஞானம் அங்கே இருப்பதில்லை. பிறகு துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது விகாரி உறவுகள் ஆகிவிடுகிறது. எப்படிப்பட்ட கர்மமோ அப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறது. தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்று விடுகின்றனர். பிறகு சத்யுகத்தின் அனைத்தும் முடிந்து போய் விடுகிறது. கர்மங்களின் ஆதாரத்தில் பிறவிகளை எடுக்கின்றனர். பாரதத்தில் பூஜைக்குரிய ராஜாக்கள் இருந்தனர். அதே போல பூஜாரி ராஜாக்களும் இருந்தனர். சத்யுகத்தில் ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் அனைவரும் பூஜைக்குரியவர்களாக இருந்தனர். பிறகு எப்பொழுது துவாபர யுகத்தில் பக்தி தொடங்கியதோ அப்பொழுது ராஜா ராணி போலவே பிரஜைகளும் பூஜாரிகள் ஆகிவிட்டனர். சூரிய வம்சத்தின் பெரிய ராஜா பிறகு பூஜாரி ஆகிவிடுகிறார். வைசிய வம்சத்தினராக ஆகிவிடுகிறார். இப்பொழுது நீங்கள் விகாரம் இல்லாதவர்களாக ஆகிறீர்கள். அதன் பலன் 21 பிறவிகளுக்கு நடக்கிறது. பிறகு பக்தி மார்க்கம் தொடங்குகிறது. யாரெல்லாம் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்து சென்றனரோ அவர்களுக்கு கோவில்கள் கட்டி பூஜை செய்கின்றனர். இது பாரதத்தில் மட்டுமே நடக்கிறது. பாபா சொல்லக்கூடிய 84 பிறவிகளின் கதை கூட பாரதவாசிகளுக்குரியதாகும். மற்ற மதத்தினர் பின்னால் வருகின்றனர். மக்கள் தொகை பெருகி அதிகமாகி விடுகிறது. விதவிதமான தேவி தேவதைகளின் பழக்க வழக்கங்கள் சடங்குகள் இருந்தன. அவை பாரதத்தின் குருமார்களுடையது அல்ல. அரை கல்பத்திற்கு பிறகு ராவணராஜ்யம் ஆரம்பமாகிய பொழுது பழக்க வழக்கங்கள் மாறி போய்விடுகிறது. பிறகு பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். பூஜை கூட முதலில் ஒரு சிவனுக்கு செய்கின்றனர். அவருக்கு கோவில்கள் கட்டுகின்றனர். பிறகு லட்சுமி நாராயணருக்கு கட்டுகின்றனர். ஒருவர் லட்சுமி நாராயணருக்கு கோவில் கட்டினால் அவரை பார்த்து மற்றவர்களும் கட்டத் தொடங்குகின்றனர். பிறகு ராமர் சீதையின் கோவிலை கட்டத் தொடங்குகின்றனர். பிறகு கலியுகத்தில் பாருங்கள், கணேஷ், ஹனுமன், சண்டிகா தேவி போன்ற அநேக தேவிகளின் சித்திரங்கள் உருவாக்கி கொண்டே செல்கின்றனர். பக்தி மார்க்கத்திற்காக பொருட்களும் தேவையல்லவா? விதை சிறியதாக இருக்கிறது, மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, அதுபோல பக்தியின் விஸ்தாரமும் ஏற்படுகிறது. நிறைய சாஸ்திரங்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றனர். இப்பொழுது இந்த பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் அனைத்தும் முடியப் போகிறது என பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார். இப்பொழுது தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். பக்தியின் பிரபாவமும் கூட நிறைய இருக்கிறது அல்லவா? எவ்வளவு அழகாக உள்ளது! நடனம், கேளிக்கைகள், பாடல்கள், கீர்த்தனைகள் போன்றவைகளில் செலவுகள் எவ்வளவு செய்கின்றனர்! தந்தையாகிய என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என இப்பொழுது பாபா சொல்கிறார். ஆதி சனாதன தர்மத்தை நினைவு செய்யுங்கள். பலவிதமான பக்தியை பிறவி பிறவிகளாக செய்தபடி வந்தீர்கள். இல்லற தர்மத்தவர்களே பக்தியை தொடங்குகின்றனர். சந்நியாசிகளுக்கு பக்தி செய்ய வேண்டிய தேவையில்லை. யஜ்யம், தவம், தான புண்ணியங்கள், தீர்த்த யாத்திரைகள் போன்ற இவை அனைத்தும் இல்லறவாசிகளின் வேலையாகும், சந்நியாசிகளுடையது அல்ல. அவர்கள் துறவர மார்க்கத்தினராவர். வீடு வாசலை விட்டு சென்று காட்டில் வசிப்பதும் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதும் அவர்களுக்கான சட்ட விதிகளாகும். அவர்கள் தத்துவ ஞானிகள், பிரம்ம ஞானிகளாக இருக்கின்றனர். பிரம்ம தத்துவத்தையே ஈஸ்வரன் என சொல்லிவிடுகின்றனர். பாரதவாசிகள் உண்மையில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்துஸ்தானத்தில் இருப்பதால் தனது தர்மத்தை இந்து என புரிந்து கொண்டனர். அதுபோல சன்னியாசிகளும் கூட ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இடமான பிரம்ம தத்துவத்தை பரமாத்மா என்று புரிந்து கொள்கின்றனர். பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கின்றனர். உண்மையில் சன்னியாசிகள் சத்தோபிரதானமாக இருந்த போது காட்டில் சென்று அமைதியாக இருந்தனர். அவர்கள் பிரம்மத்தில் சென்று ஐக்கியமாகி விடுகின்றனர் என்பதல்ல, இது அவர்களுடைய தவறான ஞானமாகும் என பாபா சொல்கிறார். யாரும் ஐக்கியமாக முடியாது, ஆத்மா அழிவற்றது. எனவே அது எப்படி ஐக்கியமாக முடியும்? பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள். பகவான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து சந்திப்பார் என்றும் சொல்லிவிடுகின்றனர். இப்பொழுது யார் சொல்வது சரி? பிரம்மத்தில் நினைவை ஈடுபடுத்தி பிரம்மத்தில் ஐக்கியமாகுவோம் என அவர்கள் சொல்கின்றனர். பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவார் என இல்லறத்தினர் சொல்கின்றனர். மேலிருந்தபடி தூண்டுதலின் மூலமே கற்றுத்தருவார் என்பதல்ல. ஆசிரியர் வீட்டில் இருந்தபடி தூண்டுதல் கொடுப்பாரா என்ன? தூண்டுதல் எனும் வார்த்தையே கிடையாது. தூண்டுதலின் மூலம் எந்த காரியமும் நடைபெறாது. சங்கரரின் தூண்டுதலின் மூலம் விநாசம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது நாடகத்தின் பதிவாகும். அவர்கள் இந்த ஆயுதங்கள் போன்றவற்றை உருவாக்கத்தான் வேண்டும். தூண்டுதலின் விஷயமே கிடையாது. இறைவனின் தூண்டுதலின் மூலம் அனைத்தும் நடக்கிறது மற்றும் சங்கரன் கண்ணை திறப்பதால் பிரளயம் ஏற்படுகிறது என மனிதர்கள் சொல்கின்றனர். இதை அனைத்தும் கதைகளாகும். பொருள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. யாருடைய கோவிலில் சென்றாலும் அச்சுதம் கேசவம் என்று பாடுகின்றனர். அர்த்தம் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. யாரும் தம்முடைய பெரியவர்களின் புகழை தெரிந்து கொள்ளவில்லை. தர்மஸ்தாபகர்களை குரு என சொல்லிவிடுகின்றனர். உண்மையில் அவர்களை குரு என சொல்வது தவறாகும். கிறிஸ்து ஏதோ ஒரு குரு அல்ல. அவர் மதத்தை மட்டும் ஸ்தாபனை செய்கிறார். யார் சத்கதியை கொடுக்கிறாரோ அவர்தான் குரு என்று அழைக்கப்படுகிறார். அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றார். அவருக்கு பின்னால் அவருடைய வம்சாவளி வருகிறது. யாருக்கும் சத்கதி கொடுப்பதில்லை. எனவே அவரை குரு என எப்படி சொல்ல முடியும்? குரு என்பவர் ஒரே ஒருவர் தான் ஆவார். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று சொல்லப்படுகிறார். தந்தையாகிய பகவான் தான் வந்து அனைவருக்கும் சத்கதியை வழங்குகின்றார். முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கிறார். அவருடைய நினைவை ஒருபோதும் யாரிடமிருந்தும் நீக்க முடியாது. மனிதர்கள் ஓ பகவானே, ஓ ஈஸ்வரா என சொல்லி ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்கின்றனர். ஏனெனில் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாவார். இவர்கள் அனைவரும் படைப்புகள் என பாபா புரிய வைக்கின்றார். படைக்கக்கூடிய தந்தை நான் தான். அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவன், ஆஸ்தி தரக்கூடியவன் ஒரே ஒரு தந்தை நான் தான். சகோதரன் சகோதரனுக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. ஆஸ்தி எப்போதும் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. நான் அனைத்து எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தைகளுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறேன். ஆகையால் தான் ஓ பரமாத்மாவே மன்னித்தருளுங்கள் என என்னை நினைவு செய்கின்றனர். எதையும் புரிந்து கொள்வதில்லை. பாபா சொல்கிறார், நான் இவர்கள் அழைப்பதால் வருவதில்லை. இது நாடகத்தில் உருவாகியுள்ளது. நாடகத்தில் நான் வரக்கூடிய நடிப்பும் கூட பதிவாகியுள்ளது. பல தர்மங்களின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அல்லது கலியுகத்தின் விநாசம், சத்யுகத்தின் ஸ்தாபனை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் என்னுடைய நேரத்தில் நானாகவே வருகிறேன். இந்த பக்தி மார்க்கத்தின் நடிப்பும் கூட நாடகத்தில் இருக்கிறது. இப்பொழுது பக்தி மார்க்கத்தின் பாகம் முடியக்கூடிய சமயத்தில் நான் வந்துள்ளேன். கல்பத்திற்கு முன்பும் கூட பாபா நீங்கள் பிரம்மாவின் உடலில் வந்திருந்தீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது, பிறகு ஒருபோதும் கிடைக்காது. இது ஞானம், அது பக்தியாகும். ஞானத்தின் பலன் ஏறும் கலை. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்ததல்லவா? ராதா சென்று அனுராதா ஆகின்றார் எனவும் சொல்லப்படுகிறது. ஜனகர் சென்று சீதையின் தந்தை அனுஜனகராகிறார். இந்த ஞானத்தின் மூலம் ஒவ்வொரு உதாரணம் கொடுத்து வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஜனகர் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைந்தார் என சொல்லப்படுகிறது. ஒரு ஜனகர் மட்டும் ஜீவன் முக்தி அடைந்தாரா என்ன? ஜீவன் முக்தி அனைவருமே அடைகின்றனர். முழு உலகமும் அடைகிறது. சத்கதி அல்லது ஜீவன் முக்தி ஒரே ஒரு வார்த்தை தான் ஆகும். ஜீவன் முக்தி என்றால் இந்த ராவண ராஜ்யத்தின் வாழ்க்கையிலிருந்து முக்தி கொடுக்கின்றார். குழந்தைகளுக்கு எவ்வளவு துர்கதி ஏற்பட்டுள்ளது என பாபா தெரிந்திருக்கின்றார். முற்றிலும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். அவர்களுக்கு சத்கதி ஏற்பட வேண்டும். முதலில் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்திக்கு வருவார்கள். சாந்தி தாமத்திலிருந்து பிறகு சுகதாமத்திற்கு வருவார்கள். இந்த சக்கரத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைத்திருக்கின்றார். பாபா சொல்கிறார், இந்த நேரம் முழு உலகத்தின் மரம் உளுத்து போய்விட்டது, தமோ பிரதானமாகிவிட்டது. ஆகையால் யாரும் தன்னை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர் என்று புரிந்து கொள்வதில்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தனர். தேவதைகள் தூய்மையாக இருந்தனர். தூய்மையற்ற தன்னை தேவதைகள் என எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? ஆகையால் இந்த விகாரங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த விகாரம் போன்றவை அரை கல்பமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஒரு பிறவியில் அதை விட வேண்டும். இதில் உழைப்பு தேவைப்படுகிறது. உழைப்பின்றி உலகின் எஜமானராக ஆக முடியாது. தந்தையை நினைவு செய்வதால்தான் தனக்கு ராஜ்யத்தின் திலகம் கொடுத்துக் கொள்ள முடியும். அதாவது ராஜ்யத்தின் அதிகாரியாகிறீர்கள். எந்த அளவுக்கு நன்றாக நினைவு செய்கிறீர்களோ, ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ, அந்த அளவுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவீர்கள். படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர் கற்றுத்தர வந்துள்ளார். இது மனிதரிலிருந்து தேவதையாவதற்கான பள்ளியாகும். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதையை சொல்கிறார். இந்த கதை எவ்வளவு புகழ் வாய்ந்தது! இதை அமரக்கதை, சத்திய நாராயண கதை, மூன்றாம் கண்ணின் கதை என்றும் சொல்கின்றனர். பாடல் எவ்வளவு நன்றாக உள்ளது பாருங்கள். பாபா நம்மை உலகின் தலைவனாக ஆக்குகின்றார். இந்த ராஜ்யத்தை யாரும் கொள்ளையடிக்க முடியாது. பூகம்பம் போன்ற எதுவும் ஏற்படாது. அங்கே தடைகள் எதுவும் ஏற்படுவதில்லை. அப்படிப்பட்ட நிலையான, பிளவுபடாத, தூய்மையான, சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யத்தை அடைகிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு போல ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கம் உருவாகிறது. நாம் தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்படி ஆகிவிட்டோம். மீண்டும் நாம் தான் தேவதையாவோம். இதற்கு சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை இட்டுக் கொள்வதற்காக நினைவு யாத்திரையில் தீவிர முயற்சி செய்ய வேண்டும். அனைத்து விகாரங்களையும் விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, பிரம்மா பாபாவை போல சாதாரணமாகவும் மறைமுகமாகவும் இருக்க வேண்டும். ஆடம்பரம் போன்றவைகளை செய்யக்கூடாது. தனது எதிர்கால ராஜ்யத்தின் போதையில் இருக்க வேண்டும். வரதானம், தனது சஞ்சல உணர்வை மாற்றி சத்தோப்பிரதான வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்புள்ள சிரேஷ்ட ஆத்மா ஆகுக. எந்த குழந்தைகள் தங்கள் சஞ்சல உள்ளுணர்வை மாற்றி விடுகிறார்களோ அவர்கள்தான் சத்தோப்பிரதான வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும். ஏனெனில் உள் உணர்வின் மூலம் வாயு மண்டலம் உருவாகிறது. எப்போது உள்ளுணர்வில் இவ்வளவு பெரிய காரியத்தின் நினைவு இருப்பதில்லையோ அப்பொழுது உள்ளுணர்வு சஞ்சலமடைகிறது. அதிக சஞ்சலமான ஒரு குழந்தை பிஸியாக இருக்கும் போதும் சஞ்சலத்தன்மையை விடுவதில்லை என்றால் அதை கட்டி போட்டு விடுகிறார்கள். அதேபோல் ஞான யோகத்தில் பிஸியாக இருக்கும் போதும் உள்ளுணர்வு சஞ்சலமடைகிறது எனில் ஒரு பாபாவுடனான சம்பந்தங்களின் பந்தனத்தில் உள்ளுணர்வை கட்டி போட்டு விடுங்கள். அப்பொழுது சஞ்சலத்தன்மை முடிந்து போகும். ஸ்லோகன், கவனக்குறைவின் அலையை முடித்து விடுவதற்கான சாதனம் எல்லையற்ற வைராகியமாகும். அவ்யக்த சமிஞ்சை, இப்பொழுது உங்களின் வள்ளல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரத்தை இமர்ஜ் செய்து மனதின் மூலம் புண்ணியத்தின் கணக்கை சேமியுங்கள். வாய் மூலம் பலவீனமான ஆத்மாக்களை, குஷியிலும் குழப்பத்தில் வந்திருப்பவர்களை பெருமிதத்திலும், மனச்சோர்வடைந்த ஆத்மாக்களை ஊக்க உற்சாகத்திலும் கொண்டு வாருங்கள். சம்பந்தம் தொடர்பின் மூலம் ஆத்மாவுக்கு தனது சிரேஷ்ட சகவாசத்தின் நிறத்தை அனுபவம் செய்வீங்கள். அப்பொழுது புண்ணிய கணக்கு சேமிப்பாகிவிடும். ஓம் சாந்தி.